புது மனிதன் சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
டேய் பாபு.
என்ன முத்தியாண்ண?
டேய் இந்தாடா 100 ரூபாய்.
எதுக்குண்ண?
இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வாடா.
போதுண்ண.
போய் வாங்கிட்டு வாடா பாபு.
அண்ணா ஏற்கனவே அதிகமா சாப்பிட்டதால தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கண்ண வீட்டுக்கு போகலாம்.
நீ தள்ளாடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லுடா, போடா. எனக்கு சாப்பிட்டது என்னமோ எறும்பு கடிச்ச மாதிரி தாண்டா இருக்கு. இந்த பணம் போய் வாங்கிட்டு வாடா
அண்ணா.
போடா. இப்ப தாண்டா பாபு எனக்கு சரக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கு. இப்ப பாரு நான் எவ்வளவு ஸ்டடியா நேரா நடக்கிறேன்னு பாத்தியா
அண்ணா. அங்க சுவர் இருக்குண்ணா.
சுவரா? அத நகர்த்தி வைடா பாபு. ஏன் வேண்டா அவன் சுவத்தை வந்து நடுவில கட்டுது. கட்டவனை கூப்பிடுறான். டேய் வழிய மாத்தி வச்சிட்டானுங்களா? நாம அப்படித்தான் போகணுமா பாபு? ஏண்டா நாம போதையில வருவன்னு நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க. ஏ பாபு நான் இந்த வழியாத்தான் போகணும், வழிய விட சொல்லுடா.
அண்ணா இப்படி குறுக்கு வழியில போறான், வாங்க அண்ணா.
லாரியில ஓட்டும் போதுதான்டா பைபாஸ் ரோட்ல போகணும், நடக்கும் போது நேர் வழியில தான் நடப்பேன். தெரியும் இல்ல உனக்கு என்ன பத்தி?
தெரியும். இப்ப நேர் வழியில ஏதோ ரிப்பேர் பண்றதால குறுக்கு வழியில தான் நம்ம போக முடியும். கிளீனர் சொல்றத கேளுங்க.
கிளி நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரளா. ஏய் சரளா,
கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க.
அது எனக்கு தெரியாதா? இப்படி கதவை திறந்து போட்டு தூங்குறியே, எவனாவது திருடம் வந்து எதையாவது திருடிட்டு போயிடுறேன்னா என்னடி பண்றது?
திருடிக்கிட்டு போற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிடுறீங்களே.
என்னது? நான் திருடனா? நான் லாரி டிரைவர். தெரிஞ்சு பேசு.
ஆமா டிரைவர். தினமும் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல என்ன இருக்கும்?
சரளா என்ன பேசுற நீ? பகலெல்லாம் கஷ்டப்பட்டு லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வழி எல்லாம் போறதுக்காகத்தான் குடிச்சிட்டு வர்றேன். அதுக்கு என்னமோ பெருசா முனமனுக்குறியே.
ஆமாமா, எப்பவும் இதைத்தானே சொல்றீங்க?
எப்பவுமே நான் இந்த வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
ஆமா, ஊர்லயே நீங்க ஒருத்தர் தான் இந்த டிரைவர் வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு தான் தினமும் உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் வந்துரும்.
என்ன நீ வேலைக்கு போயிட்டு வர புருஷங்கிட்ட அன்பா பேசுறது இல்லாம ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற? போய் சாப்பாடு எடுத்துட்டு வாப்போ. என்ன நீ, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாம நின்னுகிட்டு இருக்கிற. போ போ, எனக்கு பசிக்குத.
சாப்பாடு இருந்தா தானே போடுறதுக்கு.
அப்போ சாப்பாடு இல்லையா? ஏய் சரளா, உனக்கு அறிவு இருக்கா? வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவாருன்னு அக்கறையோட சாப்பாடு எடுத்து வச்சிருக்க வேணாம். அதை விட்டுட்டு சாப்பாட்டை காலி பண்ணி வச்சிருக்கியா நீ?
சாப்பாடு செஞ்சாதானே காலி பண்றதுக்கு.
என்ன சாப்பாடு செய்யலையா? அப்போ குழந்தைங்கெல்லாம் பட்டினியா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா?
ஆமா.
ஏய் சரளா, சாப்பாடு கூட செய்யாம அப்படி என்னதான் செஞ்சு கிழிச்ச நீ?
இங்க என்ன இருக்குன்னு என்ன சமையல் பண்ணலங்கிறீங்க?
என்னது, எதுவுமே இல்லையா?
வீட்டுல எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கேள்விய கேக்குறீங்களா?
வீட்டுல எதுவுமே இல்லையா?
ஏன்னா வாங்குற சம்பளத்தை எல்லாம் தினமும் நீங்களே குடிச்சிட்டு வந்துருங்க. வீட்டுல இங்க நாங்க 4 பேரும் பட்டினி கிடந்து சாகுறோம்.
என்ன நீ என்னையே குறை சொல்ற?
உங்களை எதுக்குங்க நான் குறை சொல்ல போறேன்? என் மேலதான் குறைய. நீங்க இப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சோம் நான் இன்னும் உசுரோட உங்ககிட்ட வாழறேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய குறை.
கரெக்ட். உன்னை யாருங்கிறது சொன்னது? போடிப்பா, ஓடே, உங்க அப்பா வீட்டுல போய் சந்தோஷமா இரு. அப்புறம் பாருடி, நான் என் பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறேன் பாரு.
யாரு, நீங்களா? இப்பவே உனத்தையும் காணோம்.
என்ன என்னடி நீ, நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன், என்னடி பண்ணுவ நீ?
இத பாருங்க, என்னதான் எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? விடிஞ்சதை நான் கிளம்புறேன்.
படிப்பா அடே, அங்க போய் நீ கஷ்டப்பட்டாதான் என்னோட அருமை உனக்கு தெரியும்.
ஆமா ஆமா, நீங்க இங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்கல்ல, அது அங்க போனா காணாம போயிருந்தா.
ஐயோ,
இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டே கீழே விட வேண்டியது. இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு, என்னைக்குதான் திருந்துவாரோ?
என்னடா சொல்ற பாபு?
ஆமாண்ணே, நேத்து வாங்கின பணத்துல எல்லாத்தையும் தண்ணி அடிச்சே செலவழிச்சிட்டீங்க, அப்புறம் எப்படி நான் அவங்க சாப்பாடு செய்வாங்க?
அதுக்காக பட்டினி போட வேண்டியது தானே,
வேற என்ன செய்வாங்க? சரி, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தனியா இருக்காங்க.
இல்லடா பாபு, அவங்களும் அவ கூட போற நட முடிச்சாங்க. சரி போங்கன்னு விரட்டி விட்டேன்.
பாவண்ணே, அவங்க
அவங்கள விடுறா, அது போட்டோம். வண்டிய நல்லா சுத்தமா கழுவிவை.
அதெல்லாம் முடிச்சிட்டேன்ண்ணா.
சரி, அப்ப இங்கிரு, முதலாளி ஏதோ லோடு இருக்குன்னு சொன்னாரு, முதல்ல தொழில கவனிப்போம்.
அண்ணி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுதுண்ண.
பாபு, ஒரு வாரம் என்னடா, ஒரு மாசம் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, நான் போய் அவளை பார்க்க மாட்டேன்டா. அவளே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என் கால விழுந்தாத்தான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கவேண்டா.
அண்ணா, அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க?
அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியா? நான் போய் அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றியாடா நீ?
அப்படி இல்லண்ணே.
எப்படி?
நீங்க போய் கூப்பிட்டா அண்ணி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல.
நான் போய் கூப்பிட்டாத்தான் அவ வருவாளா? இனிமே அவங்க எதுக்குடா?
என்னண்ண இப்படி சொல்றீங்க? அவங்கதான் உங்களுக்கு நேரம் நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு துணிகளை துவைச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அவங்கதான் உங்களை அக்கறையோட பாத்துக்கிறாங்க.
யாரு அவளா? பணத்தை கொடுத்தாத்தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்றாடா. அந்த பணத்தை எங்க ஒரு ஹோட்டல கொடுத்தா சாப்பிட்டு போறேன், போட. பாபு, நான் ஒரு வாரமா சந்தோஷமா தான் இருக்கிறேன், நீ போட, போய் சரக்கு வாங்கிட்டு.
முத்தையாண்ணே,
என்னடா பாபு?
என்ன வீடெல்லாம் ஒரு மாதிரி வாடடிக்குது. என்ன, உங்க பக்கத்துல ரத்தக்கரையா இருக்கு?
ராத்திரியில இருந்து ஒரே வாந்திடா, வாந்தி எடுத்தா ரத்தமா இருக்குடா.
அப்படியா அண்ணா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க.
சரிடா,
இருங்க நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன்.
எனக்கு என்னாச்சு டாக்டர்?
முத்தையா, நீங்க தினமும் குடிச்சதுனால உங்க குடல் அதிகமா பாதிப்புக்குள்ளாயிருக்கு.
டாக்டர், இத குணப்படுத்த முடியாதா?
குணப்படுத்த முடியும், ஆனா உடனே முடியாது. ஆஸ்பத்திரியிலேயே தங்கி 3 மாசம் சிகிச்சை எடுத்துக்கிட்டா முத்தையா பழைய மாதிரி நீங்க இருக்க முடியும்.
டாக்டர், 3 மாசமா?
ஆமா முத்தையா, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கும் போது உங்க பக்கத்திலே இருந்து யாராவது ஒருத்தர் உங்களை கவனிச்சுக்கணும்.
பாபு இருக்கா டாக்டர்?
அண்ணா, 3 மாசம், நான் எப்படி உங்க பக்கத்திலே இருந்து கவனிக்க முடியும்?
பாபு, நீ என்ன சொல்ற?
நான் வேலைக்கு போனா தானே என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்த முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்க முடியும்? அண்ணா, நீங்க எப்படியாவது இருந்து உங்க உடம்ப பாத்துக்குங்க. அண்ணா
முத்தையா, உங்களுக்கு வேற யாரும் இல்லீங்களா?
யாரும் இல்லீங்க டாக்டர்.
ஏன், உங்க மனைவி இல்லையா?
இருக்கா டாக்டர்.
இவர் தான் அவங்களை அவங்க வீட்டுக்கு விரட்டிட்டாருமா?
டாக்டர், அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ டாக்டர், அதான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவ அப்பன் வீட்டுக்கு போயிட்டா டாக்டர்.
அப்போ அவங்க வரமாட்டாங்களா?
வரமாட்டா டாக்டர்.
அப்ப எப்படி உங்களுக்கு நாங்க சிகிச்சை அளிக்கிறது?
டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டு நடந்துக்கிறேன் டாக்டர், எப்படியாவது என்ன குணமாக்கிடுங்க டாக்டர்.
முத்தையா, உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உங்க கூட யாராவது ஒருத்தர் கட்டாயம் இருந்தாகணும், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க.
டாக்டர்,
முத்தையண்ணே, அப்போ நான் வரேண்ணே.
ஐயோ, வயிறெல்லாம் எரியுது.
பரவாயில்ல, இந்த பாத்திரத்துல எடுங்க.
சரதா, நீயா?
ஆமாங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு யாராவது உங்க கூட இருந்தாதான் உங்க உடம்பு குணமாகும்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன்.
சரதா, நீ வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுங்க, நான் போய் டாக்டரை பாத்துட்டு வரேன். இந்தாங்க இந்த மருந்து சாப்பிடுங்க.
சரளா, அப்புறமா சாப்பிடுறேன்.
டாக்டர் 8 மணிக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க, இப்பவே 8:10 ஆயிடுச்சு.
சரி, குடு சரளா.
மருந்து சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்.
சரளா, இந்த மருந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் டிஃபன் சாப்பிடணுமா? அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நாம பேசிக்கிட்டு இருக்கலாம்.
இல்லங்க, இப்ப போனாதான் இட்லி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.
சரளா, சரளா நில்லு. சரளா,
என்னன்ன அண்ணி போயிட்டே இருக்காங்க, நீங்க அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
இந்த 1 வாரமா அவ புருஷங்கிட்ட பேசுற மாதிரியே பேசல பாபு, யாரோ ஒரு 3வது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா.
அண்ணே, அவங்க உங்க மேல கொஞ்சம் கோபமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னே. நீங்க நல்லா குணமடைஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க உங்ககிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க.
முத்தையா,
சொல்லுங்க டாக்டர்.
இப்ப உங்களோட உடம்பு எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு டாக்டர்.
நல்லா குணமாயிட்டீங்க, அதனால மறுபடியும் போதைக்கு அடிமையாட கூடாது.
இல்ல டாக்டர், இனிமே நான் குடிக்க மாட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர்.
டாக்டர்,
என்னம்மா?
அப்போ இவர் இன்னைக்கே வீட்டுக்கு போகலாங்களா?
தாராளமா நீங்க கூட்டிட்டு போலாம்.
அப்ப நான் கிளம்புறேன்.
சரளா,
சொல்லுங்க.
நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லையா?
நம்ம வீட்டுக்கா? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க?
என்ன சரளா இப்படி பேசுற? இவ்வளவு நாளா ஆஸ்பத்திரியில என் கூட இருந்து இவ்வளவு நாளா கவனிச்சுக்கிட்டே, அது என் மேல இருக்கிற அக்கறையால் தானே?
எனக்கு எப்பவுமே என் புருஷன் மேல அக்கறை உண்டுங்க, ஆனா அந்த அக்கறையோ பாசமோ உங்களுக்கு குடும்பத்து மேல இல்லையே.
சரளா,
ஆமாங்க, நீங்க குடிக்கிறதால உங்க உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேங்கிற எண்ணமும், குடிச்சிட்டு லாரியை நீங்க ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது விபத்து ஆயிடக்கூடாதேங்கிற பயமும் தான் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்களும் சம்பாதிக்கிறதால உங்க இஷ்டப்படிதான் நடப்பேன்னு சொல்லி என்ன திட்டி எங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க. நீங்க குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்ததால நானும் என் பிள்ளைங்களும் எத்தனை நாள் வேதனையோடையும் பட்டினியோடையும் இருந்திருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரியும், நீங்க நிதானத்துல இருந்தா தானே.
சரளா, சரளா, என்ன மன்னிச்சுட்டு, நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன்.
இன்னைக்கு இப்படிதான் சொல்லுவீங்க, நாளைக்கு நீங்க வேலைக்கு போனா குடிக்காம வருவீங்கிறது என்ன நிச்சயம்? அதனால நீங்க எப்பவும் போல சந்தோஷமாவே இருங்க. நான் எங்க அப்பா வீட்லயே பிள்ளைங்களோட இருந்துக்கிறேன்.
சரளா, இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன். சரளா, சத்தியமா குடிக்க மாட்டேன். என்ன நம்பு, வாங்குற சம்பளத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். இவ்வளவு நாள் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தது உண்மைதான், ஆனா இனிமே நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு பாடுபடுவேன். சரளா, அதனால நீ பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உடனே வந்துரு. சரளா,
நம்மில் பெரும்பாலானோர் இவ்வாறாக இருக்கின்றார்கள். தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறரை துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள். குடும்ப உறவிலும் கூட ஒரு சிலர் தங்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பெரிதுபடுத்தி உறவில் விரிசல்களை ஏற்படுத்தி உறவுகள் பிரிந்துவிடவும் காரணமாகி விடுகின்றனர். பிரிந்த உறவுகள் இணைய வேண்டுமென்றால் பிறருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற புது மனிதர்களாக தங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும்.
புது மனிதன் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.